குறள் எண் 778 வள்ளுவருடைய வாக்கு எப்படி ஒரு வீரர் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க பாருங்க. ஊரின் உயிர் அஞ்சா மரபர் இறைவன் செறினும் சீர் குன்றல் இலர். ஒரு கடுமையான சூழ்நிலையில் உயிர் போவதாக இருந்தாலும் அந்த மரவர்கள், இது வந்து மரவர் அப்படிங்கிறது ஒரு தனி குலம் தனி இனம் இல்லை, வீரர்கள் வீரம் எனக்கூடிய பண்பை கொண்டவர்கள், மரம் மரத்தமிழர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மரம் எனும் குணம் கொண்டவர்கள். நீங்கள் வந்து மரவர்களாக இருப்பதற்கு உங்களுக்கு மொழிங்கிற ஒரு அடையாளம் தேவை கிடையாது, மரவர்களாக இருப்பதற்கு நீங்கள் மனிதர்களாக உள்ளத்திலே உரம் உள்ளவர்களாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த மரவர்கள் இறைவன் செறினும், இறை அப்படிங்கிறது இறைவனை மட்டுமே குறிப்பது கிடையாது, கடவுளை மட்டுமே குறிப்பது கிடையாது, அரசர்களையும் இறை என குறிக்கக்கூடிய ஒரு பாங்கு ஒரு பழக்கம் தமிழகத்தில் இருந்திருக்கு. அந்த இறை வந்து அவங்க வந்து குறைப்பட்டுப்பாங்களாம், செறினும் என்னென்னா இந்த நேரத்தில் நீ வந்து இதை செய்யணுமா, உன்னுடைய வந்து உயிருக்கு உரின் உயிர் உன்னுடைய உடலுக்கு காயம் உயிருக்கு ஆபத்து இப்படி இருந்தது தேவையா, இந்த மாதிரியான ஒரு அபரீதமான எல்லையற்ற ஒரு தேவையற்ற ஒரு சூழ்நிலையில் உன்னோட உயிரை பணைய வைக்கணுமா அப்படின்னு உங்களுடைய இறைவன் அரசன் கேட்டாலும் இவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய சீர் குன்றல் இலர், அவங்களுக்கு பெருமை குறையவே குறையாது. சமீப இந்திய வரலாற்றில் இந்தியாவினுடைய இந்த மர வேட்கைக்கு வீரத்தினுடைய வழிவிற்கு எது ஒரு பெரிய உதாரணமாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கோட் அப்படிங்கிற இடத்துக்கு போய் செய்த அந்த விமானப்படை தாக்குதல். ஆனால் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா இந்த பாலக்கோட் அப்படிங்கிற இந்த இடம் இருக்குது பாருங்கள், அது இன்னும் ரொம்ப இந்த குறளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கின்றது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா 1831 ஒரு பெரும் படை, ஒரு 20,000 பேர் கொண்ட ஒரு படை, சரிங்களா, அது வந்து ஒரு போரை அறிவித்து விட்டு வருகின்றார்கள். என்ன போர் அப்படின்னா புனித போரை அறிவித்து விட்டு வருகின்றார்கள், ஒரு ஜிஹாத்தை அறிவிச்சுட்டு வராங்க. அவங்க வந்து ஒரு அந்த காலத்தில் அவர்கள் நம்பிய அந்த முஜாஹிதீன் வழியில் இருக்கக்கூடிய ஒரு முறையில் அவங்க அறிவிச்சுட்டு வராங்க. அதனுடைய தலைவர் அவர் சொல்கிறாரு, ஒன்று நீங்கள் எங்கள் சமயத்திற்கு, அதாவது அவர் வந்து இஸ்லாமை சேர்ந்ததுனால அவர் சொல்கிறாரு, ஒன்று நீங்கள் எங்கள் சமயத்தை தழுவுங்கள், எல்லாம் வந்து வரி கட்டுங்க இல்லை உயிரோடு எல்லாம் போங்கன்ற அளவுக்கு ஒரு பெரும் கொடுங்கோலனாக காட்சி அளித்த ஒரு படைத்தலைவன், ஒரு அரசன் அந்த காலத்தில் இருந்தானா, அது சையத் அகமது பரேல்வியனுடைய பேரை தான் குறிப்புகின்றது. என்னென்னா அவர் ஏற்கனவே வந்து அமீர்கான் அப்படின்ற கூடிய ஒரு பெரும் அரசர் கீழே ஒரு படைத்தலைவராக இருந்து பல இடங்களை வெற்றி கொண்டவர். ஆனால் அவருக்கு ஒரு சிறிய நெருடல், என்னென்னா ஐரோப்பியர்களுடைய வரவேற்கு பிறகு, அதாவது பிரிட்டிஷாருடைய ஒரு உடன்பாடு, அமீர்கான் வந்து ஒரு உடன்பாடுக்கு போய் அவர்கள் வந்து ஒரு விதமான சமாதானத்துக்கு போனதுக்கப்புறம் இவருக்கு அந்த வேட்கை தாங்கவில்லை. ஏன்னா வந்து அவர் வந்து அறிவித்திருக்கிறார் புனித போரை வந்து தன்னுடைய வீரத்தினால் செய்யணும்னு அவர் அறிவித்து ஒரு பெரும் படையை வந்து திரட்டிக்கிட்டு 20,000 பேரை திரட்டிக்கிட்டு ஒரு சீக்கிய அரசு மரபை அழிக்க வேண்டும் அப்படின்னு கிளம்புறார். இது மன்சேரா அப்படின்ற அந்த மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மலைப்பகுதியில் நடந்த ஒரு போர், மெட்டிகோட் மலைப்பகுதி அப்படிங்கிறது மலையில். பொதுவாகவே இந்த ஹில் வார்ஃபேர், மவுண்டன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து இந்தியர்களுக்கு மரபார்ந்த ஒரு அனுபவம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மலையினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய யாருமே ஒரு ஈக்குவேஷன் போட்டு பார்த்தாங்கன்னா மலையில் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தர் கீழே இருக்கக்கூடிய மூணு பேருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு போரில் யார் உயிரிழக்கக்கூடும், மலைக்கு கீழே இருக்கக்கூடிய மூணு பேரா மலையில் மேலே இருக்கக்கூடிய ஒருத்தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த மலை போர் திறன் கொண்டவங்களை என்ன சொல்லுவாங்க, கீழே இருக்கிற மூணு பேர் சாவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது, மேலே இருக்கிற ஒருத்தரோட. அந்த அளவுக்கு இந்த மலையில் நடக்கக்கூடிய போர்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஆனால் வீரமானது. மஸ்ஜிதி பாலா, மஸ்ஜிதி யரின், இந்த இரண்டு பகுதிகளையும் தாண்டி சையத் அவர்களுடைய இந்த போர் வீரர்கள் 20,000 பேர்கிட்ட முன்னேறி போயிட்டே இருக்காங்க. இந்த போர் யாரை நோக்கி சென்றது, அதுதான் வள்ளுவருடைய இந்த வாக்குக்கு ஒரு பெரும் ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது. மகாராஜா ரஞ்சித் சிங், ஒரு 10 வயசில் இந்த அரசர் வந்து இந்த இளவரசர் உயிர் வாழ்வாரான்னு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஏன்னா அம்மையை நோக்கி உட்படுறார். அதுக்கப்புறம் மீண்டு வராரு. 19 வயது தொடங்கி 21 வயது இந்த காலகட்டத்து வரைக்கும் பல போர்கள், அவர் பார்க்காத போர்கள், பல போர்களில் ஈடுபட்டு ஒரு பெருமையை இளம் வயதிலேயே அந்த பஞ்சாப் மாகாணத்தில் சீக்கிய அரச குடும்பத்தில் பேரரசர் மகாராஜா அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய ஒரு இளம் வீரர். இந்த வீரருடைய படை அப்போ எத்தனை பேர் இருக்க முடியும்? இங்கே இவர் வந்து சையத்தனுடைய மொத்த படைகளையும், 2 பேர் இந்த இடத்துல முக்கியமான பங்காற்றுகின்றார்கள். சையத் அகமது பரேல்வியோட சேர்ந்து இன்னொரு பக்கம் ஷா இஸ்மாயில் தல்வி, அவரும் வந்து மிகப்பெரிய போர் வீரர். அவரும் வந்து இந்த புனித போர் தொடுத்துட்டு நோக்கி போடுறாங்க. இங்கே சீக்கியர்கள் பக்கம் ரஞ்சித் சிங் கூட மொத்தமே 500-700 வீரர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர் நீடித்தது என்னமோ 2 மணி நேரங்கள். எந்த ஒரு அனுமானத்தில்னா 20,000 பேருக்கு நிகராக இந்த 500 பேரால் நிற்க முடியாது அப்படின்ற அனுமானம். அந்த காலகட்டத்தில் ரஞ்சித் சிங்கு அவரை சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. இது வந்து உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை ஆகிற்று. எத்தனை 1000 படை திறனோடு வந்து எதிரிகள் வருகின்றார்கள். 6ஆம் தேதி இந்த போர் தொடங்குகிறது. அந்த மலைப்பகுதியை நோக்கி போகும்பொழுது யாருமே வந்து இந்த இடத்துல மகாராஜா ரஞ்சித் சிங் தன்னுடைய வீரம் தீரம்லாம் இருந்தாலும் 20,000 பேர்கிட்ட ஒரு 500 பேர் நிற்க முடியுமா, உயிர் சென்று விடுமேன்னு பயப்படக்கூடிய காலகட்டத்தில் அந்த மரப்பண்பை வெளிப்படுத்துகின்றார் மகாராஜா ரஞ்சித் சிங்கும் அவருடைய வீரர்களும். அப்போது பெரியவங்க இல்லை வந்து அந்த அறிவுரை சொல்லக்கூடிய அந்த அரச குலத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. சரினும் இறைவன் சரினும் அந்த இடத்துல இவர்கள் கவலைப்படாமல் தங்களுடைய அந்த மரத்தன்மையை காட்டி போரிடுகின்றார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த மலை ஏறுவதற்கு ஒரு சில சூழல்களுக்கு முன்னாடியே வந்து சையத் அகமது பரேல்வி அவர்கள் வந்து கொல்லப்பட்டு விடுகின்றார் அந்த போரில். அந்த செய்தி தெரியாமலே கூட சையத் அகமது பரேல்வியை மலைக்கு மேலே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அத்தனை வீரர்களும் மலை மேலே ஏறும்பொழுது அத்தனை வீரர்களையும் வீழ்த்தி சாய்த்தார்கள் சீக்கிய போர் வீரர்கள் அப்படின்றது அவங்களுடைய. அப்போ அந்த இடத்துலையும் ஒரு விஷயம் வருது பாருங்கள். இறைவன் சரினும் எல்லாரும் சொல்கிறாங்க, மலை மேலே இருக்கக்கூடிய இத்தனூண்டு இத்தனை பேர் தானே, கொஞ்சம் இருக்கக்கூடிய போர்படை வீரர்கள் தானே, இவர்களுக்கு ஆபத்து நேர்ந்து விடாதான்னு அந்த அரசனே அந்த படை தளபதியே கூட கவலைப்பட்டிருப்பார். அவர்கள் இறைவன் சரினும் இவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் 20,000 பேருடைய படை மலை மேலே ஏறுந்து பாருங்கள், அந்த படையை சுற்றி வளைத்து தனியாக ஒரு 500-700 பேர் மட்டுமே நின்று இத்தனை 1000 பேரை வென்றெடுத்தார்கள். அதுதான் மகாராஜா ரஞ்சித் சிங்கை இந்திய வரலாற்றில், சீக்கிய நம்பிக்கைப்படி அவர்களுடைய வரலாற்றில், மொத்த இந்தியாவினுடைய போர் வரலாற்றில் மிகப்பெரிய வீரராக என்றும் நிலைத்திருக்க வைக்கின்றது. கிட்டத்தட்ட 190 வருஷம் கழிச்சும் அந்த வீர போரை பற்றியும் அந்த வீர திறன்களை பற்றியும் பேச வைக்கின்றது. ஊரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன் செறினும் சீர்குன்றல் இலர்.